بسم الله الرحمن الرحيم.
அன்புக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ் நடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அவன் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை முதற்கணம் தெளிவாக தெரிந்து கொண்டு இஸ்லாம் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றது, ஏகத்துவத்தை, ஏகத்துவத்துக்கு எதிரான இணை வைத்தலை இஸ்லாம் என்ன செய்கின்றது, எச்சரிக்கின்றது, ஏகத்துவத்தை ஒரு முஸ்லீம் நிலைநிறுத்துவதுதான் அவனுடைய மிக முக்கியமான நோக்கம். ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் படைக்கப்பட்ட மிக முக்கியமான நோக்கமே அவன் வந்து அல்லாஹை வணங்குவதுதான் என்ற, அல்லாஹை மாத்திரம் வணங்குவதுதான் என்ற இந்த மிக முக்கியமான கொள்கையுடைய அந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் தெரிந்து கொண்டிருக்க பின்னால் இந்த கொள்கையை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது, அதோடு நம்ம வந்து இருந்து விட முடியாது. நாம் வந்து பூரண தௌஹீத்வாதி, நாம் வந்து பூரண வந்து இஸ்லாமிய அடிப்படைகளை பூர்ணமாக அறிந்து கொண்டவன், எனக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் என்ன, அதுக்கு எதிரானவைகள் என்ன, இணை வைத்து இணை வைத்தினுடைய வகைகள் இதெல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது. ஒரு முஸ்லீமால வந்து எந்த ஒரு அமல்களும் செய்யாமல் இருக்க முடியாது. ஒரு மனிதன், ஒரு அதாவது சாதாரண ஒரு முஸ்லீம் அல்லாதவர் கூட இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை மனப்பூர்வமாக ஏற்று இஸ்லாத்துக்குள்ளே வந்து வருகின்றான் சொன்னால், அவன் எப்பொழுது அந்த கொள்கையை மனப்பூர்வமாக அவன் ஏற்றுக்கொள்கின்றானோ அன்றிலிருந்து அவனுக்கு என்ன செய்கின்றது, தொழுகை என்று சொல்லக்கூடிய இந்த கடமையை வந்து என்ன செய்து அவனுக்கு வந்து கடமையாகின்றது. அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களை, இந்த தொழுகையுடைய சிறப்புகளை பற்றி, இந்த தொழுகை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி இஸ்லாத்திலே அல் குர்ஆனிலும் அஸ்ஸுன்னாவிலும் நாங்கள் என்ன செய்யலாம், ஏகப்பட்ட ஆதாரங்களை என்ன செய்யலாம், அடுக்கிக் கொண்டே செல்லலாம் என்றால் அந்த அளவுக்கு ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்ததாக இந்த கடமை இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனைய கடமைகளை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அன்புக்குரியவர்களை, நாங்கள் ஜக்காத்தை எடுத்துக்கொண்டால் இது வருடத்துக்கு ஒரு முறை வசதி படைத்தவர்கள் மாத்திரம், எல்லா முஸ்லீம்களும் கிடையாது, வசதி படைத்தவர்கள் மாத்திரம் என்ன செய்ய வேண்டும், வருடத்துக்கு ஒரு முறை அவருடைய பொருளாதாரத்தை கணக்கு பார்த்து அவர்கள் கொடுக்க வேண்டும். நோன்பு என்று சொல்லக்கூடிய வணக்கத்தை எடுத்து பார்த்தால் கடமையான நோன்பு, கடமையான நோன்பு, வரதான நோன்பை எடுத்துக்கொண்டால் வருடத்திலே ஒரே ஒரு மாதம், வருடத்திலே ரமதானுடைய 9வது மாதம் மாத்திரம் நோன்பு பிடித்தால் போதுமானது. ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் அவருடைய ஆயுளிலே ஒரே தடவை, ஆயுள் அவன் ஆயுட்காலம் முழுக்க ஒரு தடவை பரதான ஹஜ்ஜை செய்தால் அவனுக்கு அந்த அவனுடைய அந்த பருது வந்து என்ன செய்கிறோம், நீங்கி விடும் அவனுக்கு. ஆனால் அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இப்படி எல்லா கடமைகளும் இஸ்லாத்துடைய ஐம்பெரும் தூண்கள்ல ஏனைய மூன்று கடமைகளும் ஷஹாதாவை ஏற்று மார்க், அதாவது இஸ்லாமிய அடிப்படை கொள்கை ஏற்று இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால எஞ்சி இருக்கக்கூடிய நான்கு கடமைகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் என்ற இந்த நான்கு கடமைகள்ல ஏனைய மூன்று கடமைகளும் வந்து இப்படி ஒரு மனிதன் ஒரு முஸ்லீமோடு அதாவது நாளாந்தம் அனுதினம் பின்னி பிணைந்ததாக இல்லாமல் இருக்கின்ற நேரத்தில இந்த தொழுகை மாத்திரம் என்ன செய்கின்றது, ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையோடு, ஒரு முஸ்லீமுடைய வாழ்நாளிலே தினமும் என்ன செய்து பின்னி பிணைந்து ஒரு வணக்கமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, எனவேதான் இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டதை பற்றி கடமையாக்கப்பட்ட அந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது உலமாக்களுக்கு எப்படி விளக்கம் சொல்கின்றான் சொன்னால், அதாவது அறிஞர் நல்லறிஞர்கள் எப்படி விளக்கம் சொல்கிறான் சொன்னால், எல்லா கடமைகளையும் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், இந்த பூ உலகில் வைத்தான் கடமையாக்குகின்றான். நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், ஏனைய கடமைகளாக இருக்கலாம், அல்லாஹ்வுத்தால இந்த பூ உலகில் இந்த பூமியில வைத்து வகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்கின்றான், கடமையாக்குகின்றான். ஆனால் இந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய வணக்கத்தை அல்லாஹ்வுத்தால இங்கே வைத்து சாதாரண ஏனைய கடமைகளை கடமையாக்கியதை போன்று இந்த பூ உலகிலே வைத்து கடமையாக்காமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏழு வானங்களை தாண்டி அவனிடத்திலே சித்ரத்துல் முன்தஹா என்ற அந்த இடத்துக்கு, அந்த இடத்தையும் தாண்டி அங்கே அழைத்து அல்லாஹ்வுத்தால என்ன செய்கின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசி அவர்களுக்கு ஒரு பரிசாக ஏழு வானத்துக்கு மேலால் இருந்து இந்த தொழுகையை கொடுத்த அந்த வரலாற்றை நாங்கள் செய்கிறோம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இந்த ஒரே ஒரு சம்பவம் மாத்திரம், அதாவது இந்த ஒரே ஒரு செய்தி, அதாவது ஏனைய கடமைகள் இந்த உலகத்திலே கடமையாக்கப்பட்டிருக்க இந்த கடமையை மாத்திரம் அல்லாஹு தஆலா தன்னிடத்திலே தனது அடியாரை தனது தூதரை அழைத்து அவருக்கு ஒரு பரிசாக கொடுத்திருக்கிறான் சொன்னால் இந்த தொழுகைக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு அளப்பரியாது என்பதை வந்து எங்கே செய்யலாம், எங்களால் வந்து விலை கொள்ள முடிகின்றது. அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த கடமை வந்து இந்த தொழுகை வந்து என்ன செய்து இஸ்லாத்துல வந்து இரண்டாவது கடமையாக இருக்கின்றது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இஸ்லாமிய கொள்கையை ஏற்று இஸ்லாத்துக்குள்ள வந்த உடனே என்ன செய்து இரண்டாம் நிலை கடமையாக தொழுகை இருக்கின்றது. இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாருன்னு சொன்னா அவர் முதலாவது செய்ய வேண்டியது என்ன, தொழுகை அவர் செய்தாக வேண்டும். இந்த தொழுகையை பொறுத்தவரையில் வந்து என்ன செய்து இது வந்து பருவ வயதை அடைந்த புத்தி சுவாதீனம் உள்ள பருவ வயதை அடைந்திருக்கும், அதாவது பருவ வயது அடைந்ததுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு வயதிலேயே வைக்க முடியாது, 15 வயது 13 வயது அப்படின்னு சொல்லி வைக்க முடியாது. அதாவது யாரெல்லாம் பருவ வயதை அடைந்து விட்டார்களோ, அது 10 வயதுலேயும் பருவ வயது அடையலாம், 12 வயதுலேயும் அடையலாம், 14 வயதுலேயும் அடையலாம், பருவ வயதை அடைந்து விட்டார்கள் சொன்னால் ஆண் ஆண்களாக இருக்கலாம், பெண்கள் பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், பருவ வயது அடைந்திருந்து என்ன செய்து அவனுக்கு கடமை கட்டாய கடமையாகின்றது. பரவாயில்லை, அடையாள பிள்ளைகளுக்கு அவங்களும் தொடரலாம், அவங்களுக்கு சாதாரண என் தொழுகிறது எந்த பிரச்சனையும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 7 வயதை அடைந்த அனுசியங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தொழுவதற்கு பழக்கங்கள், தொழப்பயிற்சி அடையுங்கள் என்று சொன்னார்கள், தொழ ஏவுங்கள் என்று சொன்னார்கள், முழு அவுராதக்கும் முருன்னு சொல்றாங்க, அதாவது நீங்கள் ஏவுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்றாங்க. ஆனால் 10 வயதை அடைந்து அவர்கள் தொழவில்லை என்று சொன்னால் அடித்தாவது அனுசியங்கள் தொழவையுங்கள் என்று சொல்லி, தொழவையுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, ஒரு பிள்ளை வந்து எனது பிள்ளை இன்னும் பருவ வயதை அடையவில்லை, எனது பிள்ளை இன்னும் இப்ப இன்னும் சின்ன பிள்ளைதான், உங்கள பார்க்கல சின்ன பிள்ளை ஆயிக்கலாம், உங்க வீட்டுல வந்து கடைசி பிள்ளை ஆயிக்கலாம், அதுக்காக என்ன செய்ய முடியாது, அந்த பிள்ளை இன்னும் பருவ வயதை அடையல அல்லது இன்னும் பிள்ளை வந்து படிச்சுட்டு இருக்குது அது இருக்குது இருக்குன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, தொழுகை என்று சொல்லக்கூடிய இந்த வணக்கத்தை வந்து பிற்படுத்த முடியாது என்பதை வந்து நாங்கள் என்ன செய்யணும், விலை கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, அதே நேரம் இதுல வந்து ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் ஆண் பெண் புத்தி சுவாதீனம் உள்ள பருவ வயது அடைந்து அனைவரும் மீது கட்டாய கடமை ஆகின்றது. அப்ப பருவ வயது அடையாத பிள்ளைகளா இருந்தாங்க கூட 5 வயசு 6 வயசு பிள்ளை உங்களோட தொழுவத்துக்கு வருதா, தொழ முடியுது அந்த பிள்ளைக்கு, அந்த பிள்ளைக்கு தொழ பயிற்சி அளிக்க வேண்டும், அந்த பிள்ளைக்கு தொழுவதற்கான அந்த பயிற்சியை அந்த அந்த ஊக்கத்தை அளிக்க வேண்டும் என்பதை வந்து இஸ்லாமின் செய்தி என்பது சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த தொழுகை கடமையாகின்றது என்ற இந்த விஷயத்துல வந்து, தொழுகை கட்டாய கடமை என்ற விஷயத்துல வந்து அறிஞர்கள் வந்து என்ன செய்கிறார்கள், ஏகோபித்த அடிப்படையில் வந்து என்ன செய்கிறார்கள், எந்த ஒரு கருத்து முரண்பாடும் இல்லாமல் இந்த தொழுகையை வந்து, தொழுகை கடமை என்பதை ஒரு மனிதன் மறுப்பானையானால் அல்லது வந்து நிராகரிப்பானையானால், தொழுகை வந்து அப்படி ஒன்று கிடையாது, அப்படி ஒரு கடமை ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் வந்து நிராகரிப்பானையானால் மறுப்பானையானால் அவன் வந்து காபிராகி விடுவான் என்று அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள், ஏகோபித்த அடிப்படையில் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது அவன் வந்து தொழுகை வந்து கடமை என்பதை அறிந்த நிலையில மறுப்பானையானான், தொழுகை என்பதை அறிந்த நிலை, தொழுகை கடமை என்பதை அறிந்த நிலையில அவன் மறுப்பானையானால் அவன் என்ன செய்கிறான், காவிராகி விடுவான் என்பதை அறிஞர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் அன்புக்கும் பெருமைக்குரியவர்கள், அலட்சியமாகவும் சோம்பேறத்தின் காரணமாகவும் வந்து அவன் வந்து என்ன தொழுகையை முற்றிலும் விடுவான் சொன்னால் அவன் வந்து காபிராவான் என்று பெரும்பான்மையான நபித்தோர்கள் செய்கிறார்கள் சொல்கிறார்கள். ஆனால் இதுல வந்து கருத்து முரண்பாடு இருக்கின்றது. எப்படி அலட்சியமாக தொழுகை விடுறது, அலட்சியமாக சோம்பேறித்தனமாக தொழுகை விடுறது, ஆனால் ஒரு மனிதன் வெளிப்படையா சொல்றான் தொழுகை என்ன கடமை இல்லை, தொழ தேவையில்ல நம்மளுக்கு, அது யாரு சொன்னது, அல்லாஹ் சொன்னா ரசூலுல்லாஹ் அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லீம் முகமது ரசூலான கனிமாய் ஒளிந்த ஒரு முஸ்லீம் சொல்றான் சொன்னால் அவன் என்ன செய்கின்றான், காபிராகின்றான் என்று சொல்லி அறிஞர்கள் ஏகோபித்த கருத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அலட்சியமாக சோம்பேறித்தனமாக தொழுகை விடுபவர்கள் வந்து அவர்களும் காபிராவார்கள் சொல்லி யார் சொல்றாங்க, நபித்தோழர்களுடைய பெரும்பான்மையான கருத்தாக, நபித்தோழர்கள் பெரும்பான்மையான அந்த கருத்தாக இருந்தார்கள். ஆனால் உலமாக்கள் மத்தியில் இதில் என்ன செய்யுது, கருத்து முரண்பாடு இருக்கின்றது. அவன் வந்து இப்படி சோம்பேறித்தனமாக இப்படி அலட்சியமாக விட்டால் அவன் காபிராகுவானா இல்லையா என்பதில் கருத்து முரண்பாடு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த, அதாவது ஒரு மனிதன் வந்து தொழுகையை விட்டால் காபிராகி விடுவான், அவன் வந்து இஸ்லாத்தை விட்டே வெளியேறி விடுவான் என்ற நிலைக்கு இருக்கக்கூடிய இந்த கடமையை வந்து நாங்கள் என்ன செய்ய முடியாது, ஒரு அலட்சியமாக ஒரு எந்த ஒரு கரிசனையும் இல்லாமல் எந்த ஒரு ஒரு அதை பற்றி ஒரு சிந்தனை, நிறைய மக்கள் என்ன தொழுவாங்க, தொழாதவர்கள் என்று சொல்றது மிச்சம் கம்மி தான், நம்ம பார்க்கறதுக்கு வந்து மிச்சம் குறைவு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, தொழுகிறவர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் தொழுகை நேர காலத்துக்கு தொழுகிறாங்கன்னு கேட்டா கிடையாது, நிறைய நேர காலத்துக்கு தொழுகிறாங்கன்னா அது பெரும்பான்மையானுடைய வாயிலிருந்து வரும், அது நம்ம வந்து என்ன டைம் கிடைச்சா தான் தொழுகிறது, தோதுவான இருந்தா தான் தொழுகிறது, டியூட்டி இருந்தா டியூட்டி தான் ஃபர்ஸ்ட், அதுதான் முதலாவது, கடையில இருந்தோம்னு சொன்னா கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிசினஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு ஒரு வீட்டுக்கு வந்தா தான் டைம் கிடைச்சா தான் தொழுகிறது, இப்படி என்று சொல்லி தங்களுடைய வியாபாரத்தை, தங்களுடைய தொழிலை, தங்களுடைய இன்னொரு அண்ணன் அலுவல்களை வந்து முற்படுத்தி விட்டு என்ன செய்கிறார்கள், தொழுகையை பிற்படுத்தக்கூடிய, தொழுகை அலட்சியம் செய்யக்கூடிய, சிலர் தொழுகை அப்படியே மறந்து விடக்கூடிய, நுகர் தொழுகை சில மக்களுக்கு என்ன, நுகர் தொழுகை அப்படியே அடிபட்டு போயிடும், அசரு தொழுகைக்கு போறது அதுக்கு போறதுதான் ஞாபகம் வரும், நுகர் தொழிலேயே என்றது வந்து 4-5 மணிக்கு தான் ஞாபகம் வரும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் அதாவது தொழுகை அலட்சியம் செய்து கொண்டு தொழுகையை விட்டு கொண்டு இருப்பவர்கள் வந்து உண்மையில் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான மிக மிக கடுமையான அதாவது எச்சரிக்கைகள் இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது, அதாவது தொழுகையை விடுபவன் வந்து காபிராவான் என்ற அளவுக்கு அதாவது இந்த இஸ்லாத்துல வந்து எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது என்ற இந்த விடயங்களை வந்து என்ன செய்ய வேண்டும், ஆழமாக மனதில் பதிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் செய்கிறேன். இந்த ஆரம்ப கட்டமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.